எனக்கு தெரிந்த வரையில் ஒரு ஒரு ஊர்லயும் இருக்கும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். ஊதியம் கொடுப்பது வந்து ஊதியம் மாத்திரம் இல்ல, கையில 100 ரூபாய் கொடுக்கறோம்னா அந்த இருக்கிற வீட்டுக்கு வாடகை கிடையாது, சாப்பிடுற சாப்பாடு ஒருத்தரும் சார்ஜ் பண்றது இல்ல, வீட்டுல மின்சாரத்துக்கோ தண்ணிக்கோ பில்லு கிடையாது, அதெல்லாம் சேர்த்துண்டா ஊதியம் வந்து நிறையாவே இருக்கும். அமெரிக்கா சட்டத்தின்படி அவர்கள் ஊதியம் கொடுத்தார்னா இந்திய ராஜ்ய அதிகாரிகளோட இன்னும் அதிகமாக அவர்கள் அந்த அந்த பணி செய்பவர்களுக்கு கையில காசு வரும். அப்ப யாருக்கு யார் பணி செய்கிறார்கள், யாருக்கு யார் ஊதியம் செய்கிறார்கள் பெரிய கேள்வி.
இந்த இந்த டிப்ளமேட்ஸுக்கு கொடுக்கிற இந்த வேலைக்கார பணியாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த ஊதியம் அந்தந்த அதிகாரிகளால் தரப்படுகிறதா அல்லது அந்த ஊதியத்தை இந்திய அரசாங்கம் ரீஇம்பர்ஸ் செய்கிறதா?
அதாவது ஒரு ஒரு அதிகாரிக்கும் வெளிநாட்டில் வேலை பண்ணுவதற்கு ஒரு அலவன்ஸ் ஒன்று கிடைக்கிறது செப்பரேட்டா. அந்த அலவன்ஸில் ஒரு பாகம் இந்த மாதிரி ஊழியர்களுக்கு, வீட்டில் வேலை செய்யும் ஊழியர்களுக்காக அது தனியாக கொடுக்கப்படுகிறது, அதை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம்.
சரி, ஆனால் இந்த மாதிரியான வேலைக்கார பணிப்பெண்களை எம்ப்ளாய் செய்வது அல்லது வேலைக்கு வைப்பது என்பது உள்ளூர் சட்ட விதிமுறைகளில், அதாவது அந்தந்த நாட்டு சட்ட விதிமுறைகளின் படிதான் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றால், இந்த மாதிரியான அமெரிக்கா போன்ற எக்ஸ்பென்சிவான நாடுகளிலே, செலவினம் அதிகமாக இருக்கின்ற நாடுகளில் நீங்கள் வேலைக்கு இந்தியாவிலிருந்து எடுத்து செல்ல வேண்டாம் என்று இந்திய அரசு உத்தரவிட்டால் என்ன, அது இந்த பிரச்சனையை தீர்த்து விடும் அல்லவா?
இல்ல, அது ஏனென்றால் ராஜ்ய அதிகாரிகள் ஆபீஸில் போல் காரியாலயத்துக்கு போய் வேலை பண்ண வேண்டும் என்றால் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு, வீட்டில் இருக்கும் காரியத்தை பண்ணுவதற்கு யாராவது ஒருத்தர் வேண்டும். ஏனால் அந்த ராஜ்ய அதிகாரிகள் ஆபீஸ் காரியாலயத்தில் வேலை முடிந்த பிறகு சாயங்காலத்தில் வெளி உலகத்தில் இருந்து நிறைய நபர்கள், நிறைய உயர்ந்த மனிதர்கள் எல்லாரும் வருவார்கள். அவர்களுக்கு சமைத்து கொடுப்பது, அவர்களுக்கு பணி செய்வது எல்லாமே ஒரு ஒரு விதமான காரியம். இவாளுக்கு முதல்லயே தெரியும் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து அமெரிக்காவில இருந்து அந்த ஊர் சம்பளம் கொடுத்தேன்னா அப்ப ஒத்திருக்குமே கையில காசு கிடையாது, ஒரு காசு பாக்கி இருக்காது. இந்த மாதிரி சட்டம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில் அமெரிக்கா ஒரு நாட்டில் தான் இருக்கிறது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அவர்கள் ஒரு தப்பு பண்ணி விட்டார்கள், ஏதோ அந்த தப்பை மீட்பதுதான் முதல்
தப்பை சரி செய்யறது தான் சரியான வேலையா இருக்கும்.
முதல் என்ன பண்ண வேண்டும் என்றால் அவள் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை ஒரு நாளைக்கு. இவள் தேவயானி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கோ போய் அவள் திரும்பி வரவில்லை, நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன். அவளை கண்டுபிடிக்க வேண்டாமோ? அவளை கண்டுபிடிக்காத அவர் எங்க இருக்கான்னு தெரியும் போதும் கூட அவளை திருப்பி அங்க வரவிடவில்லை. இன்றைக்கு என்ன சிச்சுவேஷன்னா அந்த பெண்மணியோட ஃபேமிலி முழுக்க, அவரோட குடும்பம் முழுக்க இப்போ அமெரிக்காவுக்கு போயாச்சு 10th December. இப்போ இது இப்போ வந்து இவர்கள் சொல்கிறார்கள் தேவயானி விசா ஃப்ராட் பண்ணினார் அப்படின்னு. ஏன்னா அந்த 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 சங்கீதா ரிச்சர்ட் சார்பு இப்போ அமெரிக்கா வந்து சங்கீதா ரிச்சர்ட்ஸோட குடும்பத்தையே அங்கே வரவழைத்திருக்கு. இப்போ அமெரிக்கா கவர்மெண்ட்டும் ஃப்ராட் பண்ணியிருக்கா? ஏன்னா ஒரு ஃப்ராட் பண்ணின ஒரு நபரின் குடும்பமே இப்போ அமெரிக்காவுக்கு போய்விட்டது என்றால் ஏன்னா அமெரிக்காவும் ஃப்ராட் தான் பண்ணியிருக்கு.
இல்லை அப்போ ஏற்கனவே இல்லை, நான் என்ன கேட்கிறேன்னா அந்த சங்கீதா ரிச்சர்ட்ஸின் பேரில் இந்திய அரசாங்கம் புகார் கொடுத்து டெல்லி நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. அந்த மாதிரி வழக்கு இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு விசா வாங்கி அமெரிக்காவுக்கு செல்லும் வரையில் இந்திய குடிவரவு இந்திய இமிக்ரேஷன் அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது.
அவர்களுக்கு தெரியவில்லை 10th இந்த இந்த இது 11th தான் இந்த இது ஆரம்பித்திருக்கிறது. 10th அவர்கள் இங்கிருந்து கலந்து இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு உள்ளூர ஒரு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னென்றால் 11th அன்றுதான் இந்த முழு செய்தியும் வெளிநாட்டு வெளியில் வெளி உலகில் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதாவது அமெரிக்காக்காரர்கள் அவளுடைய குடும்பத்தை அமெரிக்காவில் வரவழைத்து அங்க வைத்து விட்டதுக்கு அப்புறம் செய்தியை பரவி விட்டிருக்கார்கள்.
அதாவது அதுக்கு பிறகுதான் இந்த தேவயானியை கைது செய்திருக்கிறார்கள்
என்று நீங்களே பாருங்க.
நீங்க வந்து அமெரிக்கா இதை வந்து திட்டமிட்டு செய்திருக்கிறது என்று சொல்கிறீர்களா?
அப்படிதான் எனக்கு தோன்றது. ஏன்னா 10th எல்லாரும் சேர்ந்தாச்சு, சங்கீதா ரிச்சர்ட்ஸ் அவங்க குடும்பம் எல்லாரும், 11th எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது.
சரி, இது இந்த விஷயத்திலே இது ஒரு புறம் இருக்கு, இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் எடுத்த நடவடிக்கைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த நடவடிக்கையின் தன்மைக்கு ஏற்றவாறு தான் இருக்கிறது, அதாவது இன் ப்ரொபோர்ஷனாகத்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
அப்சல்யூட்லி இன் ப்ரொபோர்ஷன் தான். அதாவது இந்தியாவில் நாங்கள் பின்பற்றுவது ஸ்பிரிட் ஆஃப் த லா, லெட்டர் ஆஃப் த லா இல்லை. அவர்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்க வேண்டும் என்றால் சரி கொடுத்து விடுகிறோம். ஆனால் இனிமேல் இருந்து இப்போ ஒரு ஒரு எம்பசி இல்லாட்ட கான்சுலேட்ல இருந்து இரண்டு பேர் தான் ஏர்போர்ட்டுக்கு போகணும், இரண்டு பேருக்கு தான் பாஸ் அப்படின்னா, இல்லை எனக்கு மூணு மூணுன்னு யாராவது கேட்டாங்கன்னா சரி எடுத்துக்கோ மூணாவது கொடுக்குறோம், ஏன்னா ஏதோ சலுகை இருந்துட்டு போகிறது, நமக்கு ஏதாவது சலுகை கிடைக்கணும். ரெண்டு தானே நாளிலேருந்து ரெண்டு தான் கிடையாது, மேலுக்கு மேலே கிடையாது. அங்கே வந்து இந்தியாவுக்கு பார்க்கிங் லாட் இருந்தது வாஷிங்டன் எம்பசிக்கு பக்கத்தில், அதை வந்து எங்களுக்கு லோக்கல் இதுக்கு போகணும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நாங்களும் இங்கே வந்து அவளை ஒரு ரோடை நிறுத்தி அவளுக்கு பார்க்கிங் லாட் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சுற்றி வர இருக்கிறவா அந்த ரோடு யூஸ் பண்ணுற எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு ஊரை சுற்றினு வந்துட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு, ஏன்னா இப்போ அது பப்ளிக் ரோடு, நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கணும்ட்டோம். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் த லாவில் பார்த்து அவர்களுக்கு என்ன சலுகை கொடுக்க வேணுமோ கொடுத்துட்டுருந்தோம், ஏன்னா அவளும் நமக்கு ஒரு சலுகை கொடுத்துட்டுருந்தோம். இப்போ அந்த சலுகை இல்லைன்னா உங்களுக்கும் சலுகை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இது பண்ணணும்.
ஆனால் வந்து இது இந்த மாதிரி பதிலடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்திருந்தாலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளிலே பெரிய அளவுக்கு நட்பு என்பது ஆழமாக விரிவடைந்திருக்கிறது, ஆழமடைந்திருக்கிறது, பொருளாதார உறவு மேம்பட்டிருக்கிறது, அணுசக்தி ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரி இந்த ஒரு பரந்துபட்ட ஒரு உறவிலே இந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா?
ஒரு ஒரு இன்னொரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தும், அதற்கப்புறம் எல்லாம் மெல்ல மெல்ல எல்லாம் அடங்கிவிடும். ஆனால் இந்த ஒரு காயம் வந்து ஆறுவதற்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மாதம் ஆகலாம். இது காயம் பட்டு விட்டது, விரிசல் ஆகலை இன்னும், காயம் பட்டு விட்டுடுது. ஆனால் காயம் ஆறுறதுக்கு மறக்கிறதுக்கு ஒரு 6 மாதமாவது ஆகும்.
சரி, இது தவிர இந்த தேவயானி கோபர்கிடேவை இப்பொழுது இந்திய அரசாங்கம் நியூயார்க்கில் உள்ள ஐநா என்ற மிஷனில், இந்தியாவின் தூதரகத்தில், நிரந்தர தூதரகத்திலே நியமித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் அவருக்கு முன்பு கிடைக்காத அந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி, அதாவது ராஜ்ய அலுவலர்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஒரு சட்டத்திலிருந்து வழக்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்ற தன்மை கிடைக்கும் என்று இந்தியா கூறுகிறது. அது அது ஆனால் ரெட்ராஸ்பெக்டிவாக கடந்த காலத்தில் செய்த சம்பவங்களுக்கு அது கிடைக்கும் என்று நினைக்கிறீங்களா?
அதில் கிடையாது. இன்றிலிருந்து அது இன்று முதல் ப்ராஸ்பெக்டிவ் ரெட்ராஸ்பெக்டிவ்.
சரி, அப்படின்றால் அந்த வழக்கிலிருந்து அவர் தப்பிப்பதற்கு இது உதவாதல்லவா?
இனிமேல் போலீஸ் வந்து அவர்களை அவரை தொட முடியாது, ஏன்னா அவருக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்கு.
இல்லை, போலீஸ் வந்து இனிமேல் வருகின்ற வழக்குகளில் தொட முடியாது என்று சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே அவர் மீது போடப்பட்டிருந்த வழக்கில் அவரை
வழக்கு அந்த போடப்பட்டிருந்த வழக்கையும் சேர்த்து பார்த்தால் அந்த வழக்கில் மேல் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க வேண்டும் என்றால் அவர்களை எங்கேயாவது அழைத்து கொண்டு போக வேண்டும் இல்லையா? அந்த அழைத்து கொண்டு போக முடியாது, என்னென்னா டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்கு. இப்போ